காவ்யா, இப்ப நாம அடுத்ததா பார்க்க போற வடிவம் கால சம்ஹார மூர்த்தி. அதாவது காலனை சம்ஹாரம் எரித்த சிவபெருமானுடைய பெருமைய பத்தி தான் இப்ப நாம பேச போறோம். காலன்னா யார் தெரியுமா? காலன் அப்படின்னா யம தர்மருக்கு இன்னொரு பேர் வந்து காலன். அதாவது யம தர்மனையே உலகத்துல இருக்க எல்லா உயிர்களையும் அழிக்கக்கூடிய வேலையை செய்யறது இந்த யமதர்மன். அந்த யமதர்மனையே பெருமான் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு நாள் அழிச்சிட்டாரு. அந்த ரூபத்தினுடைய பெருமையும் யாருக்காக அப்படி யமனையே அழிச்சாரு? அப்ப யம தர்மரையே அழிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்ற பெருமான் எந்த உயிருக்காக அந்த வேலையை செய்தாருங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த யமதர்மனுடைய பெருமைய சொல்லலாமா? யமதர்மன் வந்து அவர் ஒரு தர்ம தேவதை. அதாவது இந்த உலகத்துல ஒவ்வொருத்தவங்களும் பாவங்கள் செய்யறோம், புண்ணியங்கள் செய்யறோம் இல்லையா? நிறைய பேர் வந்து ஒரு எறும்பு கொன்னாலும் பாவம் தான், ஒரு எறும்புக்கு வந்து அரிசி போட்டா கூட அது புண்ணியம் தான். ஒவ்வொருத்தரும் செய்யற பாவங்கள் புண்ணியங்கள், அடுத்தவங்களை ஏமாத்துறது, பொய் சொல்றது, திருறது, இந்த மாதிரி பாவங்கள், அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யறது, இறைவனை வணங்குறது, இந்த மாதிரியான புண்ணியங்கள், இந்த எல்லா கணக்கு வழக்கும் யமதர்மன் கிட்ட இருக்கும். ஆமா, அவர் வந்து சிவபெருமான் நியமிச்ச ஒரு வேலையாள் சரியா. அவர் வந்து என்ன செய்யறாரு, அவர் ஒரு வேலையாள் வச்சிருக்காரு யமதர்மன். அவருக்கு பேர் வந்து சித்திரகுப்தன். அவர் தான் இந்த கணக்கு வழக்கெல்லாம் எழுதுறவரு. அது இல்லாம அவர்கிட்ட கீழே வந்து நிறைய ஆட்கள் இருக்காங்க. யாருன்னா காலன், அப்புறம் வந்து மற்ற வேலையாட்கள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து யம தூதர்கள், அவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து இறைவன் சொல்ற, அதாவது யமன் சொல்ற வேலைகளை எல்லாம் செய்யக்கூடியவங்க. அப்படி எல்லாரும் இருக்கும்போது அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க எல்லாருக்கும் தெய்வம் வந்து சிவபெருமான் தான். அவர் சொல்ற வேலையை தான் இவங்க எல்லாம் செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்கில் இந்த சித்திரகுப்தன் தான் எழுதி பெரும் யமதர்மனுக்கு வந்து காட்டுவார். அப்பப்ப அதுபடிதான் அவங்களுடைய செயல் வந்து நடந்துட்டு இருக்கு இந்த உலகத்துல. இந்த உலகத்துல பிறக்குறவங்க எல்லாரும் இறந்துதானே ஆகணும். இப்ப பிறந்து எல்லாருமே வாழ்ந்துட்டு இருந்தா, புதுசா பிறந்துட்டு இருக்காங்க, யாருமே இறக்கவே இல்லைன்னா இந்த பூமி எப்படி இருக்கும்? கண்டிப்பா அப்படியே மக்கள் நெருக்கடி அதிகமா இருக்கும் இல்லையா? ரொம்ப வெயிட் ஆயிடும். அதுவும் வயசானவங்க எல்லாம் ரொம்ப வயசான காலத்துல தன்னால முடியாத இருக்கிறாங்க, உடம்பு தளர்ந்துரும். அப்ப ஆனா இறப்பு வரல அப்படின்னா அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. இப்ப வந்து இறப்புங்கறது வந்து நம்மள நாமே புதுப்பிச்சுக்கிறாங்க. இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே நிரந்தரமா இறந்து போயிடுறது இல்ல. அவங்க திருப்பி அடுத்த அவங்களுடைய பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய ஆத்மா இருக்கும், அது வந்து அடுத்த உடம்புக்கு போகும். சோ இதுதான் சூட்சமம். பிறக்கிறாங்க, வளர்றாங்க, இறக்குறாங்க. இறந்த உடனே அவங்க ஆத்மா வந்து திருப்பி அவங்களுடைய அவங்களுடைய நிலைக்கு ஏத்த மாதிரி அடுத்த பிறவி எடுக்கும். இந்த சூட்சமா நடக்குது. இப்படி இருக்கும்போது அந்த இறப்புங்கிற முக்கியமான தொழிலை செய்யற தர்ம தேவதை தான் வந்து இந்த யமதர்மர். இவர் வந்து என்னன்னா, யாருக்கும் தயவு தாட்சணியம் பார்க்க மாட்டாரு. எல்லாருக்கும் ஒரே நீதி. யாருக்கு என்ன ஆயுள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கோ அந்த ஆயுள் படி அந்த உயிரை வந்து பிடிச்சிட்டு வர்றது இவருடைய வேலை. பிடிச்சிட்டு வந்து அந்த ஆயுளுக்கு அந்த உயிருக்கு ஏத்த புண்ணிய பலன்னா சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருவாரு, பாவ பலன்னா நரகத்துக்கு அனுப்பிச்சிருவாரு. அந்த ஓரளவுக்கு அதை அனுபவிச்சதுக்கு அப்புறம் திருப்பி உடனே அவங்க மிச்சம் இருக்க அந்த புண்ணிய பாவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த உயிரினுடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி அடுத்த உடம்பு கொடுப்பாரு. அந்த குடுக்கற அடுத்த உடம்பு குடுக்கறதெல்லாம் வந்து சிவபெருமான் வேலை. யமனுக்கு வந்து அதை பிடிச்சிட்டு வந்து அவங்களுக்கு ஏத்த தண்டனை கொடுக்கறது இல்லது சொர்க்கத்துக்கு அனுப்புறதுதான் இவருடைய வேலை சரியா. இப்படி இருக்கும்போது இப்படி இருக்க யம தர்மனையே ஏதோ ஒருத்தருக்காக சிவபெருமான் அழிச்சாராம். அதாவது யம தர்மனுடைய உயிரவே வந்து என்ன பண்ணிட்டாரு, இவர் பிடிச்சுக்கிட்டாரு. ஓகேயா, அது யார் அப்படிங்கறது தான் இப்ப நாம பார்க்க போறோம். இப்போ உனக்கெல்லாம் பர்த்டே வருது, நம்ம எல்லாம் பர்த்டே கொண்டாடுறோம் இல்லையா, பிறந்த நாள் கொண்டாடுறீங்க இல்லையா? அப்ப என்னெல்லாம் செய்வீங்க? காலையில எழுந்து என்ன பண்ணுவோம்?
காலையில எழுந்து நல்லா தலை குளிப்போம். தலை குளிச்சு கோவிலுக்கு போய் கும்பிடுவோம். கும்பிட்டு வந்து இனிப்பு சாப்பிடுவோம்.
அப்புறம் உங்களுடைய நண்பர்கள், பள்ளியில இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்துல இருக்க உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாருக்கும் போய் இனிப்பு
தருவேன்.
இப்ப எல்லாம் புதுசா நம்ம இன்னொன்னு செய்யறோம் இல்லையா, கொஞ்ச காலமாவே என்னது, கேக் வெட்டி எல்லாருக்கும் கொண்டாடுறோம். இந்த பழக்கமும் இப்ப நமக்குள்ள நிறைய இருக்கு. இப்ப கேக் வெட்டாதவங்களே இல்ல இல்லையா பிறந்த நாள் தான். சரி, இதை இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. அப்போ ஒவ்வொரு வருஷமும் பிறந்த நாள் வரும்போதும் பெரியவங்க காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்குறோம் தானே, கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்றோம் தீர்காயுசா இருக்கணும்ட்டு. அப்ப பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தீர்காயில், உனக்கு தீர்காயுசு, மார்க்கண்டேய ராயுசு அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க தெரியுமா. அந்த ஆசீர்வாதம், அந்த மார்க்கண்டேயர்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மார்க்கண்டேயருக்காக தான் என்னது பெருமான் வந்து இந்த யம தர்மனை உயிரையே வந்து எடுத்தாரு, யமதர்மனையே அழிச்சாரு. அந்த மார்க்கண்டேயர் வந்து இது இப்படி இருக்கு, இதுக்கு முன்னாடி இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு வருஷம் பிறந்த நாள் கொண்டாடுற போதும் ஆஹா எனக்கு வயசு ஏறிட்டே இருக்கு, நான் பெரியவளா ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சு நீங்க சந்தோஷப்படுவீங்க தானே. அதே போல நாங்களும் சந்தோஷப்படுவோம், என் குழந்தை வந்து பெரியவள் ஆயிட்டு இருக்கா, வளர்ந்துட்டு இருக்கா அப்படின்னு. ஆனா இங்க ஒரு குழந்தை பெருசாகி வளர்ந்துட்டு இருக்க அவங்க அப்பா அம்மாக்கு ரொம்ப கவலையா இருக்கான். ஒவ்வொரு வருஷம் பிறந்த நாள் வரும்போதும் அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்களாம். அந்த குழந்தை தான் இந்த மார்க்கண்டேயர். ஏன் அப்படி கவலைப்படுறாங்க, அப்படி என்ன மார்க்கண்டேயர் செய்தாரு, அவருக்காக ஏன் யமதர்மனையே பெருமான் எரிச்சாரு, யமன் வந்து அவருடைய கடமையை தானே செஞ்சாரு, அவரை ஏன் ஏன் பெருமான் வந்து அழிச்சாரு, இந்த காரணங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு ஆவல் வந்திருக்குமே. ஆவல் வந்துருச்சா, சரி சொல்றேன். அதாவது ஒரு முறை மெருக்கண்டு மருத்துவதி அப்படிங்கிற ரெண்டு முனிவர்கள், அதாவது மெருக்கண்டுங்கிறவர் வந்து ஒரு முனிவர், மருத்துவதிங்கிறவங்க ஒரு முனிவருடைய மகள். இவங்க வந்து ரொம்ப சிறந்த இறை பக்தியில சிறந்தவங்க. இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்துக்கிறாங்க. திருமணம் செஞ்சு அவங்க வந்து இல்லறத்தை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்ச நாள் புத்திர பேர், அதாவது குழந்தையின்மை இருந்தது. அவங்களால அவங்க ரொம்ப மனசு வருந்தி காசி இருக்குல்ல, காசி மாநகரம் வடக்கு வடக்கு இருக்கு, அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் இருக்காரு இல்லையா, அவரை வந்து வேண்டி வணங்குறாங்க. அதாவது கங்கையில போய் நீராடி அங்க இருக்கக்கூடிய கோயிலுக்கு பக்கத்துல உட்காந்து எங்களுக்கு புத்திர பேர் வேணும், எங்களுக்கு வந்து குழந்தை பேர் வேணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான வேண்டி ஒரு வருஷம் கடுமையான தவம் இருக்கிறாங்க, ஓராண்டு காலம். அப்ப அவங்களுடைய கடுமையான தவத்துக்கு மிச்சி சிவபெருமான் என்ன செய்யறாரு, அவங்களுக்கு காட்சி கொடுத்து அவங்களுடைய குறைய நீக்கணும்னு அருள் செய்யறாரு. அவங்களுடைய விதிப்பயன் வந்து அவங்களுக்கு குழந்தை இன்மைங்கிறது இருக்கு. அவங்க பெருமானை துதிச்சு அந்த விதியவே மாற்றணும்னு நினைச்சாங்க. நினைச்சு பெருமான துதித்த உடனே பெருமான் என்ன செய்யறாரு, அவருடைய அவங்க கனவுல வந்து கேக்குறாரு, நீங்க வந்து தீய குணம், அறிவின்மை, ஊனம், செவிடு, உடம் குருடு, நோய் மிகைமை, நிறைய நோய், அது இல்லாம என் மீது அன்பே இல்லாத ஒரு பையன், அன்பே இல்லாத ஒரு குணம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய 100 பிள்ளைங்க வேணுமா. இறைவன் சிவபெருமான் மேல அன்பு கிடையாது, அவங்களுக்கு குருடு செவிடு முடம் நல்லவங்க கிடையாது, தீய குணம், அறிவின்மை, நோய் மிகைமை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய 100 பிள்ளைங்க வேணுமா. அது இல்லாம உடல் அழகு, உறுப்புல எந்தவித குறைபாடின்மை, நோயின்மை, சிவபெருமான் மேல அன்புடைய, பல கலைகளையும் பயிற்சி பெற்ற, இந்த மாதிரி எல்லா விதமான குணங்கள், நல்ல குணங்களும் பொருந்திய, ஆனா ஆயுசு வந்து 16 வயசு தான், அப்படி இருக்கக்கூடிய ஒரு புதல்வன் வேணுமா, அப்படி இருக்கக்கூடிய ஒரு புதல்வன் வேணுமா, இல்ல இப்படி இருக்கக்கூடிய 100 புதல்வர்கள் வேணுமா அப்படின்னு பெருமானி கேக்குறாராம். உடனே அவங்க என்ன செய்யறாங்க, பெருமானே, ஏன்னா அவங்களும் பக்தியானவங்க தானே, அவங்க பெருமானே உங்களை துதிக்கக்கூடிய குழந்தை, இந்த நல்ல பலன்கள்லாம் இருந்தாலும் உங்களை துதிக்கக்கூடிய ஒரு குழந்தை தான் எங்களுக்கு வேணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு குழந்தை 16 இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி இருக்கக்கூடிய பிள்ளை தான் எங்களுக்கு வேணும்னு கேக்குறாங்களாம். சரி அப்படியே உங்களுக்கு கிடைப்பாரு அப்படின்னு சிவபெருமானும் அருள் செய்துட்டாரு. அப்ப பார்க்க உடனே இந்த முனிவர்கள் முனிவரும் இந்த முனி பத்னியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு தனக்கு சீக்கிரம் குழந்தை வரப்போகுதுன்னு நினைச்சி இருந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அதே மாதிரியே வயிறுல வந்து கர்ப்பம் தெரிச்சு குழந்தை உருவாகுது. உருவாகி ஒரு நாள், அதாவது என்ன நாள் அப்படின்னா பங்குனி மாதம் ரேவதி நட்சத்திரத்துல மிதுன லக்னத்துல சூரியன் குரு இதெல்லாம் சுப கிரகங்கள் உச்ச நிலையில இருக்கும்போது இந்த மருத்துவதி இருக்காங்க இல்லையா, அவங்க மணி வயிற்றுல ஒரு அருமையான ஒரு குழந்தை பிறக்குது. அதோட குரலை கேட்டோடனே அவங்க அப்பாவுக்கு அளவில்லா மகிழ்ச்சியா, நிறைய தான தர்மம் எல்லாம் செய்யறாரு. அந்த குழந்தை பேர்பட்ட குழந்தையா இருக்குதான், அறம் வளர, அந்த பூமியில அறம் வளரவும் நம்மளுடைய வைதீக சமயம் வாழவும் வைதீக சைவம் வாழவும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கறதுக்கும் யமபயத்தை போக்குறதுக்கும் ஒரு அற்புதமான ஒரு குழந்தையே வந்து பூமியில பிறந்த மாதிரி இருந்துதான். அந்த குழந்தைக்கு அவங்க அப்பா அம்மா என்ன மாதிரி பேர் வைக்கிறாங்க, மார்க்கண்டேயன் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. 5 வயசு வந்தோடனே அவங்க வந்து இந்த உபநயனம்ங்கிற ஒரு சடங்கு அவங்களுக்கு செய்யறாங்க, செஞ்சு வேதம் இந்த மாதிரி பல கலைகளையும் கத்துக் கொடுக்கறாங்க. கத்து கொடுத்து சிவபெருமானே பரம்பொருள் அப்படிங்கிற உண்மையையும் அவருக்கு நல்லா சொல்லி தராங்க. சொல்லி கொடுத்தோடனே அந்த குழந்தை 5 வயசுலயே சிவபெருமான் மேல ரொம்ப ஈடுபாடு கொண்டு அவருடைய திருவடிக்கே அன்பு செலுத்தி பிரம்மச்சாரிய விரதம் எடுத்து சிவபெருமானையே வணங்கிட்டு வந்துதான். ஒவ்வொரு வருடமும் அந்த குழந்தைக்கு வயது ஏறும்போது அவங்க அப்பா அம்மா ரொம்ப கவலைப்பட்டே இருப்பாங்களாம். அதுவும் 16 வயசு அன்னைக்கு முடிஞ்சிருச்சு, அன்னைக்குதான் 16வது வயது ஆயிடுச்சு. அன்னைக்கு வரும்போது அவங்க அப்பா அம்மா ரொம்ப கவலையோட இருக்காங்களாம். அப்ப அந்த குழந்தை அந்த பையன் வந்து கேக்குறாராம், அம்மா அப்பா ஏன் வந்து இப்படி கவலையோட இருக்கீங்க, என்னோட பிறந்த நாள் அதுவுமா, என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன் ரொம்ப நாளா நீங்களும் வந்து இருக்க இருக்க என்ன பார்த்து கவலைப்படுறீங்களே அப்படின்னு கேட்டாராம். அவங்க அம்மா அப்பா சொல்றாங்களாம், ஆமா மகனே எங்களுக்கு ஒரு மிகுந்த கவலை இருக்கு, இத்தனை நாளா உங்ககிட்ட நாங்க அதை சொல்லல, எங்க மனசுக்குள்ளே வச்சிருந்தோம், இப்ப வந்து கண்டிப்பா நாங்க சொல்றோம். என்னன்னா சிவபெருமான் வந்து இப்படி வரவும் வந்து எங்களுக்கு கொடுத்தாரு, இந்த மாதிரி குறை இருக்கக்கூடிய 100 குழந்தைகள் வேணுமா இல்ல இறைவனுடைய பற்று இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வேணுமான்னு கேட்டாரு. நாங்களும் வந்து உன்னை வேண்டி வாங்கி வரமா வந்து நீ வந்து எங்களுக்கு பிறந்த, ஆனா நீ என்னன்னா உன்னுடைய அறிவாற்றலையும் உன்னுடைய அழகையும் உன்னுடைய திறமையும் உன்னுடைய எல்லா நல்ல குணங்களையும் பார்த்து நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம், ஆனா உன்னோட பிறந்த நாள் வர்றதை மட்டும் ஒவ்வொரு வருடமும் வரும்போது எங்களுக்கு மனசு கவலை வந்துடும், அடடா 16 வயசுல உனக்கு இறைவன் வந்து ஆயுள் 16 வயசு தானே கொடுத்தாரு, நீ அதுக்குள்ள எங்களை பிரிஞ்சு போயிடுவியனே எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, அது இன்னைக்கு இப்ப பார்த்து உனக்கு 16 வயது ஆயிடுச்சு இன்னைக்கு, அதனால எங்களுக்கு வந்து அளவில்லாத துக்கம் வந்துருச்சு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வருந்தி சொன்னாங்களாம். உடனே கவலைப்படாதீங்க, இதுக்கு போயே இவ்வளவு கவலைப்படுறீங்க, எனக்கு எதுவும் ஆகாது, சிவபெருமானை ஏத்தி அர்ச்சனை செய்து வாழ்ற நானு கண்டிப்பா என்ன வந்து பெருமான காப்பாத்துவாரு, நான் வந்து இந்த கூற்றுவன் இந்த யமன் கிட்ட இருந்து நான் தப்பிச்சு உங்ககிட்ட சீக்கிரம் வருவேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த மணிக்கர்ணிக்கை ஆலயம் இருக்கு இல்லையா அங்கேயே திருப்பி போயிட்டு காசில போயிட்டு ஈசனுடைய திருவடிகளை முடிக்கணியாக பணிந்து பலவாறு தோத்திரங்கள் பல பாடல்கள் தேவார திருமுறை பல வேதங்கள் மூலமா பாடல்கள்லாம் பாடி சிவபெருமான துதிச்சு லிங்கத்துக்கு பக்கத்திலே இருந்து அவர் பக்கத்திலே தெற்கு பக்கத்துல ஒரு சிவலிங்கத்தையே அவரே உருவாக்கி ஸ்தாபிச்சு வேத விதிப்படி சிறந்த பூஜையெல்லாம் செஞ்சு வச்சு வணங்கிட்டு இருக்காரு. அவருடைய இந்த சிறந்த நம்பிக்கைக்கும் பூஜைக்கும் பெருமான் என்ன செய்யறாரு, நேரடியா வந்து உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாராம். உடனே இவர் என்ன செய்யறாரு, இவருக்குறே சந்தோஷம் பெருமானே நேரம் தானே, உடனே என்ன செய்யறாரு பெருமான் காலில் விழுந்து, அப்பா என்ன நீங்களே வந்துட்டீங்களே, இனிமே எனக்கு என்ன கவலை, இந்த யமதர்மன் வந்து என்னை வந்து கவராத வண்ணம் நீங்க தான் என்னை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரா. உடனே பெருமான், அந்தகனுக்கு நீ அஞ்சேல், அதாவது அந்த யமதர்மனுக்கு நீ பயப்படாத நான் இருக்கேன்னு சொல்லி திருவடிகளை காட்டி தீட்சை கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாராம். ஆசீர்வாதம் கொடுத்துட்டு இறைவன் மறைஞ்சதுக்கு அப்புறம் இவர் என்ன செய்யறாரு, 16 வயது நிரம்பிருச்சு, இப்ப விண்ணிடை மேகம் போல ஒரு யமதூதன் வந்து வராரு வானத்துல இருந்து கருப்பா வந்து சிவபெருமான் கிட்ட இவர் உட்காந்து பூஜை செய்யறத பார்த்தோன்னே அவரை இவருடைய கால்வன் நெருங்கிடுச்சு இவரை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை உயிரை எடுத்துட்டு போனான்னு கிட்ட வராரு. அவரால் கிட்டே வர முடியல அந்த யமதூதனால, அவருடைய தவ கனல் வந்து அவர் கிட்டயே போக முடியலையா. உடனே என்னடா அது, எந்த மனிதர்களையும் நாங்க ஈஸியா பிடிச்சிருவோம், இவனை என்னால பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு திருப்பி போய் யமதர்மன்ட்டு போய் சொல்றாராம். உடனே யமதர்மனுக்கு ஒரே கோபம், யாரா அது, அப்படி ஒரு சின்ன பையன் என்னோட தூதன் கிட்டயே வந்து இவ்வளவு வேலை கட்டுறாரா, சித்திரகுப்தா இங்க வா அப்படின்னு சொல்லி அந்த சித்திரகுப்தனை நோட்டை எடுத்துட்டு வர சொல்றாரு. உன் நோட்டை எடுத்துட்டு வா, உன் கணக்குல வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாராம். சரி, சித்திரகுப்த நோட்டை எடுத்துட்டு வராரு. வந்தோடனே அந்த மார்க்கண்டேயனோட ஆயுசு எவ்வளோன்னு பாரு அப்படிங்கிறாராம். என்ன செய்யறாரு, ஆயுள் எவ்வளோன்னு பாரு. மார்க்கண்டேயனுடைய ஆயுள் எவ்வளோன்னு பார்த்தா, எஜமானே அவருக்கு ஆயுள் வந்து 16 வயசு தான் சிவபெருமான் கொடுத்துருக்காரு, அதுவும் இனியோட முடிஞ்சு போச்சு, நம்ம வந்து இனிமே அவர் உயிரை கவர்ந்துட்டு வர்றதுதான் நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்றாராம். அப்படியா, சரி சரி, இந்த குட்டி பைய இவ்வளவு வேலை பண்றனா சரி அப்படின்னு சொல்லிட்டு காலன்கிற அவருடைய இன்னொரு வேலையால அனுப்புறாரு. ஆர் என்ன பண்றாரு, போய் இந்த மார்க்கண்டேயர எரி கிட்ட போனா காலனாலையும் வந்து என்ன செய்ய முடியல, உயிரை எடுக்க முடியல. அவரும் போய் சொல்றாரு, உனக்கு உன்னோட வயசு வந்து முடிஞ்சிருச்சு, இனிமே நீ எங்க கிட்ட வரணும், உன் உயிரை நாங்க கவர்ணும்னு சொல்லி எனக்கு யமதர்மன் ஆணையிட்டு இருக்காரு, உன்னால உன்னோட உயிரை வந்து நான் இப்ப எடுக்க போறேன்னு சொன்னோன்னே அதை என்ன செய்யறாரு, நான் வந்து சிவபெருமான பணிந்து போற்றக்கூடிய அடியவன், நீ வந்து என்னோட உயிரை வந்து கவர முடியாது, நான் உன்னோட வர முடியாது அப்படின்னு சொல்லி போன் சொல்லி துரத்தி விட்டுருவாரான். உடனே இந்த காலனுக்கு ஒரே கோம் வந்து என்ன செய்யறாரு, போய் யமதர்மன்ட்ட போய் சொல்லிடுறாரு, ஐயா பிரபுவே இந்த பையனுக்கு வந்து பயங்கரமான அகங்காரமா இருக்கான், இன்னவே வந்து மதிக்காம பேசிட்டான், நீங்க உனக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும், அவனை வந்து என்னால பிடிக்க முடியல, அவனை பார்த்தாலே எங்களுக்கு பயமா இருக்கு, அவர் கிட்டே நெருங்க முடியல அப்படின்னு வந்து சொன்னோன்னு யமனுக்கு இன்னும் கோபம் ஆயிடுச்சான். இவன் வந்து இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டாரா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, அவரோட உயிரை நானே கவர்ந்து வரேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, அவருக்கு ஊர்தி என்ன தெரியுமா, அவருடைய வாகனம் என்ன தெரியுமா, எருமைக்கடா, எருமை மாடு இருக்கு இல்லையா, ஆமா எருமைக்கடா தான் அவருடைய வாகனம். ஆனா நம்ம ஊர்ல போற மாதிரி அது ரொம்ப ஸ்லோவாலாம் போகாது, பயங்கரமான எருமைக்கடா, என்ன வேகமா போகுமா தெரியுமா, அந்த எருமைக்கடா மேல நல்ல கொம்பு, பெரிய கொம்பு வச்சு நல்ல பெரிய ஒரு எருமைக்கடா, அதை பார்த்தாலே பயங்கர கோவத்தோட அப்படியே முகத்துல பெரிய அக்னி சுரூபத்தோட அந்த எருமைக்கடா, அது மேல வந்து யமதர்மன் உட்கார்ந்துருக்காரு. அவர் எப்படி தெரியுமா இருக்காரு, கருப்பா நல்ல கரேறு இருப்பாராம், அவர் கண்கள்லாம் எப்பயுமே அப்படியே கோபத்தீல இருக்குமா, அப்படியே பார்த்தாலும் செவந்து அப்படியே கோபத்தோட இருப்பாராம், அவர் முகத்துல துளி அளவு கூட இறக்கங்கிறதே இருக்காதான், அவர் வந்து அவரோட வேலையில கரெக்டா இருப்பாராம், யார் அழுதாலோ புலம்னாலோ இறக்கமே காட்ட மாட்டாராம், கண்கள் வந்து எரிக்கிற கண்களோட, கையில வந்து பாசம் பாச கயிறு, தண்டம் சூளம் அப்படிங்கிற ஆயுதங்கள் வச்சிருப்பாராம் அவர், அப்படின்ற இதோட அப்படியே பயங்கர ஒரு கொடூரமான ரூபத்துல இருப்பாராம், எலும்பு கூடு இந்த மண்டையோட எல்லாம் கழுத்துல போட்டுட்டு இருப்பாரு, அப்புறம் வந்து நல்ல பெரிய மீசை வச்சிருப்பாரு யமதர்மன், அந்த மாதிரி பாக்கறதுக்கே பயமா இருப்பாராம். அப்படி இருக்கிற அந்த யமதர்மன் வந்து தன்னுடைய வேலையில வந்து அவர் சரியா இருக்கணும், அதனால யாருக்கும் இரக்கம் காட்ட மாட்டாரு, அவர் அப்படின்னு எருமை மேல வராரு, வேகமா இந்த காசியை நோக்கி வராராம். வந்து இந்த குட்டி பையனை எப்படியாவது இன்னைக்கு பாத்துடுறேன்ட்டு வராராம். வந்தா அவர் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு, யாரு நம்ம மார்க்கண்டேயர் வந்து சிவபெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து சின்ன பைந்த மைந்தனே, உன்னோட பூஜை வந்து என்னோட பாசத்தை கூட வந்து பாச கயிற கூட விளக்கிடுமா, உன் பூஜை யார் உன்னை காப்பாத்தினாலும் பரவாயில்ல, நீ நினைச்சிட்டு இருக்கியா, உன்னை உயிரை இப்ப நான் கொண்டுட்டு தான் போக போறேன், நீ ஈசனை வணங்கினாலும் சரி யார வணங்கினாலும் எனக்கு அவ்வளவு இல்ல, உன்னை விட மாட்டேன், இப்ப என்கிட்ட வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, கூப்பிடுறாராம், தென்புலத்துக்கு வா அப்படிங்கிறாராம், அதாவது யமனுடைய இருப்பிடம் வந்து தெற்கு பகுதின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாராம். ஆனா இவரு என்னுடைய இறைவனுடைய, மார்க்கண்டேயர் சொல்றாரு, என்னுடைய இறைவனுடைய அடியவர்கள் திருக்கையிலே அடையறதுதான் எங்களுடைய வேலை. உன்னோட உலகத்தை நாங்க அடைய மாட்டோம். ஏன்னா உலகத்துக்கு வந்தா நீ உன்னி எங்களை நரகத்துக்கு அனுப்புவ, இல்லாட்டி சொர்க்கத்துக்கு அனுப்புவ. நரகத்துக்கு அனுப்புற அளவுக்கு நாங்க கொடிய பாவங்கள் செய்யல. எங்களுடைய புண்ணியத்தெல்லாம் நீ வந்து எங்களுக்கு வந்து சொர்க்கத்துக்கு அனுப்புவ, அதுக்கும் நாங்க போக மாட்டோம். அது ஏன்னு நான் பின்னாடி சொல்றேன். எப்படி சொர்க்கமும் எங்களுக்கு வேண்டான்னு சொல்றாங்க, அது எப்படி நாம சொர்க்கம் போகாம திருக்கயிலாயம் போறதுங்கிற ஒரு சூட்சமத்தை நான் கடைசியா சொல்றேன். அதனால உன் உலகத்துக்கு நாங்க வரமாட்டோம், சரியா? நீ வேணா எங்க, நாங்க வந்து இந்திரன், திருமால், பிரம்மன் இவங்களையே நாங்க கொஞ்சம் கூட மதிக்க மாட்டோம். எங்களுக்கு சிவபெருமானை தவிர வேற யாருடைய இதுவும் தேவையில்லைன்னு நினைப்போம். அப்படிமா உன்னக்காக நாங்க போய் பயப்படுவோமா? என்னோட உயிருக்கே நீ தீங்கு நினைக்கிறியா? உன்னோட தலைமைக்கும் உன்னோட உயிருக்கும் இது நல்லதுல, ஒழுங்கா ஓடி போயிரு, இல்லாட்டி நீ இந்த இடத்துல இருந்து ஓடி போறேன்னா அவ்வளவுதான், நான் உனக்கு எச்சரிக்கை செய்யறேன், என் பேச்சு கேளுன்னு மார்க்கண்டேயர் வந்து யம தர்மனிய மிரட்டுறாரு. யமதர்மனுக்கு என்ன ஆயிடுது, கூட கொஞ்சம் கோபம் வந்தது, ஏயா குட்டி பயணி என்னையே மிரட்டுறியான்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, அவரோட கை பாசம், அந்த பாச கை இருக்குல்ல, அதை எடுத்து இந்த மார்க்கண்டேயர் மேல வீசுறாராம். உடனே மார்க்கண்டேயர் என்ன செய்யறாரு, பெருமானி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி சிவபெருமான தியானிச்சு அவருடைய அந்த சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சுக்குவாராம். போயிட்டு இவர் மேல அந்த வீசின பாசக்கயிறு என்ன ஆயிருது, சிவபெருமான் இவர் பிடிச்சிட்டு இருக்கறனால பெருமான் மேல இருக்க லிங்கத்து மேலையும் பட்டு அந்த முனி அந்த மார்க்கண்டேயர் இப்படி இழுத்த உடனே லிங்கமும் சேர்ந்து இழுக்கிற மாதிரி, சாமியவே இழுக்கிற மாதிரி ஆகுதான். புரியுதா? இவர் மேல போ, இவர் வந்து சாமி இருக்கு கட்டி பிடிச்சிட்டாரு, அப்ப அந்த பாசக்கயிறு வந்து இவர் மேல போட்டது ஆட்டோமேட்டிக்கா எங்க படுது,
படுது.
உடனே அவரையும் சேர்த்து இழுத்த உடனே பெருமான் உடனே என்ன செய்யறாரு, அந்த இடத்துக்கு உடனே தோன்றி என்ன செய்யறாரு, மைந்தாயே பயப்படாத, உன்னோட துன்பத்தை நான் தீர்த்துறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு என்ன செய்யறாரு, இந்த யம தர்மனை நோக்கி தன்னோட இடது காலால ஒரே உத, லேசா, பெருசா கூட அவர் உதைக்கல, அவரோட இடது காலால ஒரு லேசா அப்படி ஒரு உந்தி அப்படி லேசா ஒரு உத கொடுத்தாராம். அவ்வளவுதான் அந்த யம மேல வானத்துல இருந்து கீழே விழற மாதிரி போய் விழுந்து அங்கேயே தமான செத்து போயிட்டாராம். அப்படியே அந்த எருமை கடவுள் செத்து போச்சு. ஏன்னா எருமை மாதிரிதானே போய் இழுக்கிறாரு, விட்ட வகையில எருமையும் யமனும் சேர்ந்து ஒரே நேரத்துல செத்து போய் விழுந்து கீழே இறந்து போயிட்டாங்களாம். உடனே என்ன ஆகுது, உன்னுடைய இறந்த உடனே சிவபெருமான் வந்து யாருக்கு, மார்க்கண்டேயருக்கு வந்து வரம் கொடுக்கறாரு, உன்னுடைய பூசையையும் உன்னுடைய நம்பிக்கையையும் பார்த்து நாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், நீ கவலைப்படாத, உனக்கு முடிவே இல்லாத ஆயுள் தரோம், உனக்கு எப்பயுமே மரணமே கிடையாது, நீ என்னைக்கு 16 வயசோட இருப்ப, உனக்கு தனி உலகம் இருக்கு, அந்த உலகத்துல இருந்து நீ வாழ்ந்து வருவாய் அப்படின்னு சொல்லி பெருமான் வந்து அவருக்கு என்ன செஞ்சிட்டாரு, முழு ஆயுசை கொடுத்து இப்ப அவரை வந்து என்னைக்கும் வந்து மார்க்கண்டேயருக்கு என்ன செஞ்ச, என்றும் 16 வயசு கொடுத்துட்டாரு. இது என்ன ஆயிடுது, உடனே அவரு சந்தோஷமா சிவபெருமான எப்பயுமே தியானம் பண்ணிட்டு அந்த மார்க்கண்டேயர் சந்தோஷமா இருந்தாராம். பின்ன காலனியே மிதிச்சனால அப்ப எரிச்சனால இவருக்கு அது வந்து கால தகன மூர்த்தி, அதாவது கால சம்ஹார மூர்த்தி அப்படிங்கிற பேர் வந்துருச்சான். காலன சம்ஹாரம் பண்ணால கால சம்ஹார மூர்த்திங்கிற பேர் வந்துருச்சு. இப்ப இந்த காலனைய வந்து உழைச்சிட்டாங்கல்ல, இப்ப இந்த வயசானவங்க முடியாதவங்க இவங்களை இந்த மாதிரி நிறைய உயிர்கள்லாம் வந்து இப்ப என்ன ஆகுது, யாருமே இறப்பே இல்லை, எல்லாரும் பிறந்துகிட்டே இருக்காங்க, உலகத்தோட பாரம் தாங்க முடியல. ஏன்னா இந்த யமனோட வேலை அங்க இல்லாம போச்சு இல்ல. உடனே பூமாதேவி போய் என்ன செய்யறாங்க, யம தர்மனுடைய இறப்புனால பூமியில வந்து இறப்பே ஏற்படல அப்படின்னு சொல்லி சிவபெருமான்ட்ட போய் மறுபடியும் முறையிடுறாங்க. ஏன்னா வேற வழி, திருப்பி அவர்கிட்ட தானே போகணும், அவருடைய தீர்ப்பை யாராவது மாத்த முடியுமா? உடனே சிவபெருமான் என்ன செய்யறாரு, அந்த யம தர்மன் இருக்கார் இல்லையா அவனுக்கு உயிர்ப்பிச்சை கொடுத்து திருப்பி எழுப்புறாரு. எழுப்பி என்ன சொல்றாரு, நீ வந்து திருநீரும் ருத்ராட்சமும் தரித்த என்னை தியானிக்க கூடிய அடியோர்கள்ட்ட நீ கூற்றுவன் யமன் அப்படிங்கிற முறையில போக கூடாது, அப்படிங்கிற முறையில நீ போக கூடாது, அவங்க கிட்ட நீ ஆணவத்தோட நடந்துக்க கூடாது, அவங்கள சாதாரண மனுலகு மனிதர்கள் போல நினைக்காத, அவங்க வந்து எம்மா என்ன என்ன எப்படி நீ நினைக்கிறியோ அது மாதிரி நீ அவங்கள நினைக்கணும் சரியா, அவங்களோட புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி சொர்க்கமோ நரகமோ இதெல்லாம் நீ மத்தவங்களுக்கு தான் தர முடியும், என்னுடைய அடியவர்களுக்கு நீ தர முடியாது. அதனால நீ அத மனதுல வச்சு இனிமே செயல்படணும், அப்பதான் நீ இனிமே ஒழுங்கா இருக்க முடியும் சொல்லி அவரை வந்து சொல்லிட்டு அவருக்கு உயிர் கொடுத்து அனுப்பிடுவாராம். அதுல இருந்து இந்த மார்க்கண்டேயரோட சரிதத்தை படிக்கிறவங்களுக்கோ இல்ல அதை கேக்குறவங்களுக்கோ இல்ல இந்த மார்க்கண்டேயர் பேரை சொல்றவங்களுக்கோ பெருமானுடைய பேரை சொல்றவங்களுக்கோ ருத்ராஜம் திருநீர் அணிந்தவங்களுக்கு நமக்கு எம பயமே இருக்காது. ஆமா
அம்மா, நீங்க சொர்க்கத்துக்கும் வேணாம் அப்படின்னு சொன்னாரு, அதுக்கு நீங்க அர்த்தம்
சொல்றேன்னு சொன்னீங்க. சரியே கேட்டியே. ஆமா, அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாரு, சொர்க்கத்துக்கு ஏன் அவங்க போக மாட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதனுடைய அர்த்தம் என்னன்னா இப்ப நாம ஒருத்தவங்களுக்கு நன்மை செய்யறோம், அதுக்கான பலன் நமக்கு என்ன கிடைக்குது, புண்ணியம் கிடைக்குது. இப்ப நாம ஒருத்தவங்களுக்கு தீமை செய்யறோம், அதுல பாவம் கிடைக்குது. ஆனா நம்ம இறைவன் கிட்ட அடியவரா வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய தீமைகள் வந்து அதிகம் நம்ம செய்யறது கிடையாது. ருத்ராஜம் திருநீர் அணிஞ்ச உடனே நம்ம எந்த உயிரையும் கொள்றது கிடையாது, புலால் சாப்பிட மாட்டோம் இல்லையா, எந்த உயிரையும் கொண்டு சாப்பிட மாட்டோம், தேவையில்லாம யாருக்கும் பொய் சொல்றது இதெல்லாம் செய்ய மாட்டோம். ஆனா எந்த உயிருக்காவது நம்ம நன்மை செய்யறோம்ல, அதாவது யாருக்காவது பணம் கொடுக்கறது இல்ல பொருள் கொடுக்கறது இல்ல உணவு கொடுக்கறது, மற்ற உயிர்களுக்கு நம்ம நன்மை செய்யறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நான் செஞ்சேன், நான் கொடுத்தேன், நான் தான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு நாம நினைக்காம இறைவன் சொன்னாரு இறைவனுக்காக கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்காக கொடுத்த மாதிரி நாம நினைச்சோம்னா அதெல்லாம் என்னவாயிடும் தெரியுமா, சிவ புண்ணியமாயிடும். நான் செஞ்சேன் நான் கொடுத்தேன்னு நினைக்க ஆரம்பிச்சா அது என்னவாயிடும், நம்மளுடைய புண்ணியமாயிடும். அப்படி புண்ணியம் கிடைச்சதுன்னா நம்ம உடனே சொர்க்கத்துக்கு போவோம், சொர்க்கத்துல போய் அங்க நல்லதெல்லாம் அனுபவிப்போம், அந்த புண்ணிய பலன் தீர்ந்தோடனே திருப்பியும் மனுஷனா பிறப்போம். இது ரொட்டீனா நடந்துட்டே இருக்கும், இதனால திருப்பியும் ஒரு ஏதாவது தப்பு செய்வோம், திருப்பி நரகத்துக்கு போவோம், இப்படியே நடக்கும். அதுக்கு பதிலா பெருமான் கொடுத்தாரு, சாமி செய்ய சொன்னாரு அப்படின்னு எல்லாத்தையும் வந்து சிவபெருமான் செய்ததா நினைச்சோம்னா நமக்கு என்ன பலன் கிடைக்கும், சிவ புண்ணியம் கிடைக்கும். அப்ப நாம சொர்க்கத்துக்கும் போக தேவையில்ல, நரகத்துக்கும் போக தேவையில்ல, நம்மளுடைய சிவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம சிவலோகம் போயிடலாம். இப்ப புரியுதா? ஆமா, அதான் கைலாயம், சிவபெருமான் இருக்க இடத்துக்கு போய் சாமி பக்கத்திலே இருந்தா இன்னும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எந்த பயமும் இல்ல வாழ்க்கையில, அதை விட சிறந்த சொர்க்கம் எங்கேயாவது இருக்கா? இப்ப புரியுதா? இந்த மார்க்கண்டேயரோட சரிதத்தை கேட்டோடனே நீ பயப்படவே கூடாது, எதுக்குமே நம்ம பயப்பட தேவையில்லை. நீங்க எல்லாம் இனிமே பயப்படுவீங்களா, எனக்கு பதில் சொல்லுங்க பாக்கலாம், பயப்பட மாட்டீங்க தானே? இப்ப நல்லா புரியுதா? அடுத்த கதைக்கு போலாமா?